Wir sind hier in der FCG in einer Predigtserie unterwegs. Und die heißt heilende Gnade. Und dass es dazu gekommen ist, das hat eine Geschichte. Vor etwa anderthalb Jahren hat mich eine Bekannte angerufen. Und hat gefragt, kannst du für mich beten? Mir ist eine Betonplatte auf den Fuß gefallen und der Zeh ist mehrfach gebrochen. Ein Beton auf Fuß und mehrfach gebrochen. Und dann sind wir dahin und haben mit ihr geredet und für sie gebetet. Und dann sagt mir Gott so in einem prophetischen Eindruck, ich möchte, dass ihr Leben heil wird. Und ich habe dann nachgefragt und wir haben mit ihr geredet und festgestellt, dass eigentlich der Fuß das kleinere Problem war. Eigentlich seit 25, 30 Jahren läuft ihr Leben aus dem Ruder, geht alles schief. Aus dem Ruder, geht alles schief.
Ah, okay. அது பல வருடங்களாக வந்து ஒரு உடைந்து போன ஒரு காரியமாக இருந்தது.
Alles was sie anfasst gelingt nicht.
அது காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியவில்லை.
Und es wurde immer schlimmer zum Schluss.
அது அந்த காரியத்துக்கு ஒரு தீர்வு இல்லாதனால அந்த காரியமானது அந்த பிரச்சனை அது தொடர்ந்து போய் கொண்டிருந்தது.
Und Gott sagt zu mir dann, ich möchte ihr Leben heilen.
ஆகவே ஆண்டவர் என்னோடு பேசியிருந்தார் இவருடைய பிரச்சனைக்கு வந்து அவருடைய வாழ்க்கை குணமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார்.
Und so habe ich mich mit dem Thema erstmal überhaupt beschäftigen müssen.
ஆகவே இந்த காரியத்தை நான் சரியான முறையிலே இதை கையாள வேண்டும் இதனை நான் சரியான முறையிலே கொண்டு வர வேண்டும்.
Wie geht das, wenn Gott Leben heilen möchte?
ஆகவே தேவன் எப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குணமாக்க முடியும் என்றதை குறித்து நான் ஆராய்ந்தேன்.
Und so habe ich mich selber auf die Suche gemacht in der Bibel und in Zeugnissen, wie das zu verstehen ist, wenn Gott Leben heilt.
Und
ich habe herausgefunden, es hat ganz viel mit Gnade zu tun.
ஆகவே நான் அதை ஆராய்ந்த வேளையிலே தான் நான் கண்டுபிடித்தேன் அநேக காரியங்கள் தேவனுடைய கிருபையினாலே தான் அங்க குணமாக்கப்பட முடியும்.
Ob ich wirklich in der Gnade Gottes lebe oder sie nur gelegentlich benutze.
அல்லது அதனுடைய அர்த்தம் உண்மையில கூட தேவனுடைய கிருபையிலே வாழுதல் இரண்டாவது வந்து தேவனுடைய கிருபையை அங்க பயன்படுத்துதல்.
Und so habe ich den meinen Geschwistern hier aus der FCG folgendes Bild gegeben.
ஆகவே நான் இந்த தலையங்கத்துக்காக நான் என்னுடைய சபைக்கு இப்படி ஒரு படத்தை நான் கொடுத்தேன்.
Gnade ist kein Hilfsmittel der seelischen Reinigung, sondern der uns von Gott gegebene Lebensraum.
ஆகவே அங்க கிருபையானது எங்களுடைய ஆத்மாவை குணப்படுத்துற ஒரு மருந்து மட்டுமல்ல அதற்கு பதிலாக எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளான ஒரு இடத்தை அங்க ஒரு அறையை கொடுக்க வேண்டும்.
Viele Geschwister machen so, sie werden schuldig, haben Schuldgefühle und gehen zu Gott und waschen sich in der Gnade Gottes wieder rein. Im Gegensatz dazu möchte Gott eigentlich, dass wir ganz drin schwimmen und nicht nur ab und zu mal da reinkommen.
அதற்கு பதிலாக அவர்கள் அப்பப்போ தேவனிடத்திலே வந்து தேவனுடைய கிருபையினால கழுவுவதற்கு பதிலாக அவர்கள் முற்றுமாக தேவனுடைய கிருபையிலே தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும்.
Das hört sich jetzt theoretisch alles an, aber wir machen es praktisch.
ஆகவே உண்மையில கூட அது உண்மையில வேற காரியமா இருந்தால் நாங்கள் அது ஒரு பயிற்சியில அதை கொண்டு வர வேண்டும்.
Genau. Wir haben schon zwei Predigten dazu gehabt. Heute kommt die dritte.
ஆகவே நாங்கள் இந்த தலையங்கத்தில் வந்து நாங்கள் கவனியங்கள் ரெண்டு காரியங்கள் முடிந்து விட்டது. இன்றைக்கு நாங்கள் மூன்றாவது ஒரு பயிற்சியில் இருக்கிறோம். மூன்றாவது ஒரு பிரசங்கமாக இருக்கிறது.
Und die heißt, der Krieg ist beendet.
ஆகவே இதனுடைய கதை நான் எப்படி கொண்டு போறேன்னு சொன்னால், அங்க யுத்தம் முடிவடைந்து விட்டது.
Ich liebe es, so praktische Bilder zu haben, woran solche Geschichten deutlich werden.
எப்பொழுதும் எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துவதற்கு எப்பொழுதும் சில படங்களை காண்பித்து அதன் மூலமாக விளங்கப்படுத்துவது என்னுடைய ஒரு முறை.
Also das letzte Mal, als in Europa sowas gesagt wurde,
இது வந்து இது எப்படி அங்க சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஐரோப்பாவிலே எப்படி இந்த செய்தி இந்த வந்தன்னு சொன்னால்,
Das war am Ende vom Zweiten Weltkrieg.
இந்த கதை வந்து இரண்டாவது உலக மகாயுத்தத்தினுடைய முடிவிலே நடந்த ஒரு கதை.
Da hieß es, der Krieg ist aus. Da hieß es, der Krieg ist aus.
ஆகவே இதனுடைய பேர் அங்க என்ன சொல்லப்படுகிறது, அங்க அந்த யுத்தம் முடிவடைந்து விட்டது.
Genau. Und so sind dann ganz viele aus dem Krieg wieder heimgekommen.
யுத்தம் முடிந்து அநேகர் தங்களுடைய வீடுகளுக்கு அங்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் இரண்டாவது மகாயுத்தத்தினுடைய முடிவிலே.
Außer einem.
ஒருவரை விட மற்ற எல்லாருமே, ஒரு மனிதனை விட எல்லாருமே அந்த யுத்தம் முடிந்து தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள்.
Eine ganz außergewöhnliche Geschichte, außer einem.
ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு கதையத்தை நான் சொல்ல போகிறேன். ஒரு மனிதனை விட மற்ற எல்லாரும் யுத்தம் முடிந்து வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள்.
Leutnant Hiro Onoda.
இவர் ஒரு லெப்டினன்ட் ஆக இருந்தார். இவருடைய பெயர் வந்து ஹிரு ஒனோடா.
ஹிரு ஒனோடா, genau.
ஹிரு ஒனோடா என்ற இவர் ராணுவத்திலே ஒரு லெப்டினன்ட் ஆக இருந்தார்.
Hiro Onoda, das war im Jahr 44-45, also 1944-1945. Von da ist das Foto. Er war Leutnant der japanisch-kaiserlichen Armee.
அங்க ஜப்பானுடைய ராணுவத்திலே அங்க ஒரு லெப்டினன்டாக பெரிய ஒரு உயர் பதவியிலே இருந்த மனிதன்.
Und er war ganz alleine auf einer kleinen philippinischen Insel stationiert.
ஆகவே இவருக்கு அங்க கொடுக்கப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா, பிலிப்பைன் நாட்டினுடைய ஒரு தீவிலே இவருக்கு தனியாக ஒரு பாதுகாப்பு இவருக்காக இவருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருந்தது.
Eine kleine philippinische Insel mit wenig Einwohnern, ein bisschen Urwald, und er war da alleine mit einem Geschütz, mit einem Gewehr und Munition und
Essen. அது எப்படிப்பட்ட ஒரு தீவாக இருந்தேன்னு சொன்னால், மிகவும் குறைந்த மக்கள் தொகையை கொண்ட தீவு. அது மட்டுமல்ல, அந்த தீவிலே வந்து பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆகவே இந்த ராணுவ வீரன் அந்த இடத்திலே பொறுப்பாக கொடுக்கப்பட்டார் சில ஆயுதங்களோடு.
Und seine Aufgabe, dieses kleine Island, also diese kleine Insel, vor der Invasion zu schützen.
ஆகவே இவருடைய அந்த சிறிய தீவிலே இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு சொன்னால், அந்த தீவை இந்த இரண்டாவது உலக மகாயுத்தத்தில் இவர் பாதுகாக்க வேண்டும்.
Und als die Nachricht im Radio kam, der Krieg ist aus.
ஆகவே இப்படி அவர் பாதுகாத்துக் கொண்டிருந்த வேளையிலே யுத்தம் முடிவடைந்து ரேடியோவிலே செய்தி வந்தது, யுத்தம் முடிவடைந்து விட்டது.
Sagte er, das ist Propaganda.
ஆகவே இந்த மனிதனுக்கு இந்த செய்தி வந்த வேளையில் இவர் சொன்னார், இல்லை இல்லை, இது ஒரு சும்மா ஒரு பொய்யான ஒரு செய்தி தான் என்று சொல்லி.
Und dann kamen so ein paar Eingeborene oder Einwohner der Insel mit Zeitung und sagten, guck mal, es ist wirklich vorbei. Und er sagt, das ist feindliche Propaganda. Und so bewachte er seine Insel treu. Doch dann ist er irgendwie in Vergessenheit geraten. Keiner erinnerte sich mehr an Hiro Onoda auf dieser kleinen Insel.
ராணுவ வீரனை தாங்கள் இந்த ஒரு தீவிலே பொறுப்பாக விட்டதை கூட அதிகாரிகள் மறந்து விட்டார்கள்.
Aber er beschützte die Insel.
ஆனாலும் கூட அவர் அந்த தீவிலே மிக பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். யுத்தம் முடிவடைந்தும்
Und wenn Militär sich näherte, hat er immer geschossen.
அவர் யாராவது ராணுவங்கள் தூரத்தில் போனால் அவர் சுட தொடங்கி விடுவார்.
Genau. Und dann kam ein junger Mann auf die Idee, da ist doch noch einer. Da ist doch noch so einer.
ஆகவே அந்த இடத்துல ஒரு வாலிபனுக்கு ஒரு எண்ணம் வந்தது.
Und dann 1974, das heißt 29 Jahre nach Kriegsende.
ஆகவே இது வந்து 74 ஆம் ஆண்டு, அதாவது யுத்தம் முடிந்து 29 வருடங்களுக்கு பிற்பாடு.
Ist dann dieser junge Mann zu dieser Insel gefahren?
அந்த ஒரு வாலிபன் வந்து அந்த தீவை நோக்கி போனான்.
Hat sich angefreundet mit Onoda.
அவரோட வந்து ஒரு நட்பை கொண்டாடினான்.
Und sie haben es gut miteinander, aber er konnte ihn nicht umstimmen, er konnte ihm nicht erklären, dass der Krieg aus ist.
அவரோட கூட அவர் மிகவும் நெருங்கி பழகினாலும் கூட அவருக்கு விளங்கப்படுத்த முடியவில்லை, யுத்தம் முடிவடைந்து விட்டது, எல்லாமே ஓய்ந்து விட்டது என்பதை அங்க தெளிவுபடுத்த முடியவில்லை.
Und so ist dann der junge Mann wieder zurück.
அதன் பிற்பாடு அந்த வாலிபனும் திரும்பி சென்று விட்டான்.
Und hat dann über Umwege herausgekriegt, wer ist damals der Vorgesetzte gewesen von Onoda. Und so ist er mit dem Vorgesetzten, mit dem Befehlsgeber dann wieder zurück. Und der hat ihm dann gesagt, Onoda, der Krieg ist aus, Gefechtsstation abgerüstet, ist Befehl.
நியமித்து அந்த பொறுப்பாளரை ஒரு மாதிரி கண்டுபிடித்து அவரே திருப்பி கூட்டிக் கொண்டு அவரே வந்து தன்னுடைய சொந்த வாயினாலே சொல்லி இவரிடத்திலே யுத்தம் முடிவடைந்து விட்டது, தயவு செய்து வாருங்கள்.
Und er hat das geglaubt.
அதுக்கு பிறகுதான் இவர் அதை ஏற்றுக்கொண்டாராம், யுத்தம் முடிவடைந்து விட்டு சொல்லி.
Und war völlig frustriert, 30 Jahre seines Lebens einen Krieg geführt zu haben, den es gar nicht gibt.
பாருங்கள், கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஒரு மனிதன் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே இருந்து யுத்தம் முடிவடைந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மறந்து கொண்டே வாழ்ந்திருக்கிறார்.
Warum erzähle ich das heute Morgen?
எதற்காக நான் இந்த கதையை இந்த அதிகாரம் இந்த காலை ஓலையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
Ich habe noch ein schönes Foto. Da kommt er von seiner Insel mit seinem ehemaligen Befehlsgeber.
இதுல நீங்க பார்க்கிற படம் தான் அவர் வந்து அவர் அந்த தீவிலே இருந்து மீண்டுமாக கொண்டு வருகின்ற படம்.
Und er ist dann nachher mit 92 gestorben.
இவர் 92 வயதாக பிற்பாடு வந்து 92 வயதிலே தான் அவர் மரித்தார்.
Genau. Also warum erzähle ich die ganze Geschichte heute morgen?
எதற்காக இந்த காலையிலே நான் இந்த கதையை நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்?
Weil ich Christen kennengelernt habe, die führen genauso einen Krieg.
பாருங்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களாக எங்களுக்கும் அநேகர் நாங்கள் இப்படி ஒரு யுத்தத்திலே தான் இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள்.
Sie führen einen Krieg, den es nur in ihrem Kopf gibt.
அது எப்படிப்பட்ட யுத்தம் சொன்னா, எங்களோட தலைக்குள்ளேயே நாங்கள் யுத்தம் செய்கிறோம், எங்களோட சிந்தனையினாலே நாங்கள் யுத்தம் செய்கிறோம்.
Und nicht in Realität.
அது வந்து உண்மையான அநேகர் அந்த உண்மையான யுத்தம் அல்ல, நாங்கள் போராடுகிறது அது உண்மையான யுத்தத்துக்காக அல்ல.
Als Jesus am Kreuz von Golgatha gestorben ist, sagte er, es ist vollbracht.
பாருங்கள், இயேசு கொல்கத்தாவிலே அவர் தன்னை அங்க மரிக்க கொடுத்த வேளையிலே அவர் சொன்னார், எல்லாம் முடிவடைந்து விட்டது.
Aber manche glauben das nicht.
ஆனாலும் கூட அநேகர் நாங்கள் அதனை நம்புவதே இல்லை.
Und das möchte ich mir mit euch heute morgen mal genauer anschauen.
ஆகவே தான் இந்த காலையிலே கூட இதே போன்ற ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன்.
Denn Jesus sagt eigentlich, der Krieg ist vorbei.
ஆகவே இயேசு சொன்னார், அங்க யுத்தம் முடிவடைந்து விட்டது.
Frieden ist wiederhergestellt.
பாருங்கள், அங்க சமாதானத்தை நான் உண்டு பண்ணி விட்டேன்.
Frieden zwischen dir und Gott.
ஆகவே தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டார், ஏற்கனவே அவர் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார்.
Doch es sind so viele, die haben noch Krieg in ihrem Herzen.
ஆனால் அநேகர் எங்களுடைய இருதயங்களிலே அந்த யுத்தங்களை நாங்கள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம்.
Ich habe vor Jahren einen älteren Mann im Gottesdienst kennengelernt, also nicht hier auswärts.
ஆகவே நான் இந்த இடத்திலே அல்ல, வேற ஒரு சபையிலே நான் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மனிதனை, ஒரு கிறிஸ்தவ மனிதனை நான் பழகினேன் அவரோட கதைத்து.
Er war über 80, eher 90 inzwischen. Und er sagte, ich habe diesen Krieg geführt. Diesen Krieg im Herzen. Er sagte, bis vor wenigen Jahren habe ich ihn noch geführt. Also er war jetzt schon sehr alt und bis vor noch kurzer Zeit hat er innerlich diesen Krieg geführt. Seit Kindesbeinen an war er in der Gemeinde. Christ und Jünger Jesu und hat nie aus seinem Dschungel rausgefunden und den Krieg beendet. Und das möchte ich mir mit euch genau anschauen heute Morgen. Möchte euch zeigen, wo in der Bibel steht, der Krieg ist vorbei, genau, und was damit gemeint ist.
Genau.
Und wir lesen dazu aus dem Hebräer 10 einen etwas längeren Abschnitt. Ihr könnt mitlesen. Ich weiß, das ist nicht populär, lange Bibeltexte und vor allen Dingen dann noch so aus anspruchsvollen Briefen, aber ich mute es euch einmal zu. Genau. Genau, ab da.
Ja. Ab 1
bis 14.
நீங்கள் தமிழ் பைபிள் உள்ளவர்கள் நீங்கள் ஒன்றிலே இருந்து 14 வசனம் வரைக்கும் வாசியுங்கள். எபிரேயர் 10 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 14 வசனம்.
Eis bis 14. Genau, ja. Also, ich mache immer diese eine Seite, das geht dann von 1 bis 2 und dann geht's ab 3 nachher weiter.
அவை நான் முதலாவது நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 முதலாவது 2 வசனங்கள் பிறகு அப்படி அப்படியாக தொடர்ச்சியாக நான் உங்களோட கூட நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன்.
Genau. Das Gesetz lässt also nur ein Schattenbild der künftigen Güter erkennen, nicht deren wahre Gestalt. Mit seinem Jahr für Jahr dargebrachten und immer wieder gleichen Opfern kann es die, die von Gott treten, niemals von ihrer Schuld befreien. Wenn es anders wäre, hätte man dann nicht schon längst aufgehört zu opfern? Denn der Opfernde wäre ja mit einem einzigen Opfer für immer rein und seine Sünden würden sein Gewissen nicht mehr belasten. Das ist jetzt 1 und 2.
இப்படி இருக்க நியாயப்பிரமானது பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இல்லாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா?
Genau. Tatsache ist jedoch ist, dass die Menschen durch die Opfer alljährlich wieder neu an ihre Sünden erinnert werden. Das Blut von Stieren und Böcken ist eben nicht imstande, Sünden wegzunehmen. Darum hat Christus, als er in die Welt kam, gesagt: Opfer und Gaben willst du nicht. Stattdessen hast du mir einen Leib gegeben. An Brandopfern und Sündopfern hast du keinen Gefallen. Da habe ich gesagt: Hier bin ich. Ich weiß, dass in der Schrift von mir die Rede ist. Und ich bin gekommen, um deinen Willen, o Gott, zu tun. Das wäre bis 7 dann.
பாருங்கள் கவனியுங்கள், அப்படி நிறுத்தப்படாதபடினால் பாவங்கள் ஒன்றென்று அவைகளினால் வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகியிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டு கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார்.
Christus sagt also zunächst: Opfer und Gaben, Brandopfer und Sündopfer willst du nicht. Du hast keinen Gefallen daran. Er sagt dies wohlgemerkt von den Opfern, die das Gesetz vorschreibt. Dann aber fährt er fort: Hier bin ich. Ich bin gekommen, um deinen Willen zu tun. Das bedeutet nichts anderes, als dass er die alte Ordnung aufhebt, um eine neue in Kraft zu setzen. Und weil Jesus Christus den Willen Gottes erfüllt und mit seinem eigenen Leib als Opfer dargebracht hat, sind wir jetzt ein für allemal geheiligt. Das ist dann bis 10 Ende.
நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமே.
Jeder andere Priester steht Tag für Tag am Altar, um seinen Dienst zu verrichten und bringt unzählige Male die gleichen Opfer dar, die doch niemals imstande sind, Sünden wegzunehmen. Christus dagegen hat sich, nachdem er ein einziges Opfer für die Sünden dargebracht hat, für immer auf den Ehrenplatz Gottes rechter Seite gesetzt und wartet seither darauf, dass seine Feinde zum Schemel seiner Füße gemacht werden. Denn mit diesem einen Opfer hat er alle, die sich von ihm heiligen lassen, völlig und für immer von ihrer Schuld befreit.
அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருவனாய் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார்.
Viele Christen wissen, glaube ich, noch nicht, dass Jesus, als er ans Kreuz ging, wirklich alles bezahlt hat.
உங்களுக்கு தெரியுமா, அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் சரியாக நம்புவதே இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று.
Ich habe da immer so ein inneres Bild vor Augen von ganz vielen Buchhaltungsbüchern, so wie man sie ganz früher mal hatte. So Kassenbücher, ein Stapel riesige Buchhaltungsbücher.
பாருங்க, எனக்கு சொல்லல சிந்தனையில் இருக்கும் நிறைய அந்த புத்தகங்கள், அந்த புக்ஹால்துங்கள் செய்கிற அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வைத்திருக்கிற அந்த காரியம்.
Und als Jesus starb, kam überall ein Stempel drauf, bezahlt, 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 bezahlt.
பாருங்கள், நான் அதை என்னுடைய ஒரு சிந்தனையிலே ஒரு படமாக எடுப்பேன். பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே மரித்த வேளையிலே எங்களுக்கு இருக்கிற கணக்குகள், எங்களுக்கு இருக்கிற கடன்களை எல்லாவற்றையும் அவர் ஒரு சீல் பண்ணுகிறார். நான் இதற்கு பணம் கட்டி ஆச்சுன்னு சொல்லி ஒரு அச்சடித்தது போல அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்.
Und jetzt kommt das Überraschende.
இப்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்.
Und dann wurden die ganzen Bücher verbrannt.
ஆனால் பாருங்கள், இப்பொழுது எல்லா புத்தகங்களும் அங்கே எரிக்கப்பட்டு விட்டாயிற்று.
Brauchen wir nicht mehr.
அந்த புத்தகங்கள், அந்த கணக்குகள், எங்களுடைய கடன் புத்தகங்கள் ஒன்றுமே எங்களுக்கு இப்பொழுது தேவையில்லை.
Es ist vorbei. Es ist vollbracht.
எல்லாமே முடிந்து விட்டது. எங்களுக்குரிய கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே அவர் அங்க முடித்து விட்டார்.
Vor dem Tod Jesu auf Golgatha war alles explizit festgelegt.
அவர் அங்க சிலுவைக்கு போறதற்கு முன்பதாக எல்லாம் அங்க ஒரு வேறுபாடா இருந்தது.
Für welches Vergehen in deinem Leben du welche Strafe auf dich zu nehmen hast.
பாருங்கள், அங்க என்ன பாவத்திற்கு என்ன தண்டனை என்ற காரியங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணமாய் எழுதப்பட்டிருந்தது.
Für manche Sachen mussten Opfer gebracht werden.
பாருங்கள், அந்த நேரத்துல வந்து நீங்கள் பாவங்கள் செய்து தவறுகள் செய்திருந்தால் அதற்குரிய பலிகள் என்னென்ன நீங்க செய்ய வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டிருந்தது நியாயப்பிரமாணத்திலே.
Für manche Sachen wurdest du selber gestraft.
பாருங்கள், சில வேளையில் அந்த காரியத்தை நீங்க சுயமா நீங்கள் கொடுக்க வேண்டும்.
Und das ist Ende, Schluss.
பாருங்கள், அங்க அப்படித்தான் அங்க அந்த முடிவுக்கு வந்தது.
Letzte Woche hat Rudi in der Predigt die Geschichte erzählt von seinem Sohn.
கடந்த கிழமை அங்க ரூதி அங்க பிரசங்கம் செய்யும் பொழுது தன்னுடைய மகனை குறித்து ஒரு கதையை அங்க சொல்லி இருந்தார்.
Er hat etwas kaputt gemacht und geweint und war traurig drüber und dann aber die Vergebung der Eltern erfahren.
பாருங்கள், அவர் அவரை என்னத்தையோ உடைத்து போட்டு இருந்தார். அவர் அழுத வேளையிலே அங்க பெற்றோர்கள் அவரை அந்த மன்னித்த அந்த அனுபவத்தை குறித்து அவரை சொல்லி இருந்தார்.
Aber er war völlig davon überzeugt, dass er jetzt trotzdem noch was in Ordnung bringen musste. Und hat sein Lieblingsstofftier.
அது வந்து அங்க ஒரு மிகவும் ஒரு ஒரு விருப்பமான ஒரு ஒரு விளையாட்டு பொருள்
in den Mülleimer geworfen in den Müll getan.
ஆவே அந்த அந்த அருமையான அந்த பொருள் வந்து அங்க குப்பையிலே அங்க எறிய வேண்டியிருந்தது.
Weil er hat zwar Vergebung erfahren, aber er dachte, er müsste immer noch was in Ordnung bringen. Und wir müssen in unserem Herzen ebenso aufpassen, dass wir nicht das Gleiche machen. Weil wir sonst sagen würden, Jesu Opfer reicht nicht aus. Wenn wir das auch machen, dass wir immer noch wieder was obendrauf packen, an eigener Sühne, dann bedeutet das, dass wir sagen, das Opfer Jesu reicht nicht allein. Ich muss ja auch noch was tun.
Ja. Jesus Christus, எங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த நிமித்தமாக நாங்கள் அங்க செய்ய தேவையில்லை.
Seit Golgatha hat Gott einfach eine Jesusbrille auf. Das heißt, eine Jesusbrille. Das heißt, wenn er dich sieht, sieht er Jesus. Ich habe sogar so eine. Ich habe sie nur nicht mehr fertig gebracht. So eine große Jesusbrille. Und wenn Ravi mal wieder irgendeinen Unsinn gemacht hat, was wir ja alle machen, dann hat Gott seine Jesusbrille auf und sieht, oh, Rafi, toll. Genau. Deswegen ist es so wichtig, dass wir das wissen. Jesus hat alles bezahlt. Nicht nur, was bis Golgatha passiert war, auch das, was darüber hinaus passiert. Was für uns bedeutet, es ist bezahlt.
Und
wer das glaubt und für sich annimmt, der ist gerettet. Und bei dem beginnt Gott eine innere Transformation. Und wir müssen aufpassen, nicht immer wieder ins Alte Testament zurückzufallen. Wo wir wieder anfangen, die alten Sachen auszugraben. Manche haben immer noch das Denken, dass Gott da so eine Sündenbuchhaltung führt. Bloß die Bücher gibt es nicht mehr. Die Bücher gibt es nicht mehr. Die Buchhaltungsbücher. Sondern es ist alles bezahlt, alles ausgeglichen und wir können darin leben. Das ist der große Unterschied zwischen alter Bund und neuer Bund. Und wer das glaubt, ist gerettet, ist geheiligt. Und das ist das, wie der Text hier abschließt in Vers 14. Schaut euch den letzten Absatz ab, den letzten zwei Zeilen. Denn mit diesem einen Opfer hat er alle, die sich von ihm heiligen lassen, völlig und für immer, das ist für mich wichtig, völlig und für immer, von ihrer Schuld befreit.
பாருங்கள் அங்க மிகவும் முக்கியமான ஒரு வசனம் அங்க அங்க சொல்லப்படுகிறது 14வது வசனம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் அந்த என்றென்றைக்கும் என்ற வசனத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்றென்றைக்கும் பூரணம் என்ற ஒரு வசனம் வருகிறது. அவர் பூரணமாக என்றென்றைக்கும் பூரணமாக அவர் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார்.
ஆமென். யா கெனோ டஸ் இஸ் இஸ். Jetzt haben wir das Problem, dass wir natürlich immer noch ein Gewissen haben.
ஆகவே இப்ப ஒரு பிரச்சனை வருது. நாங்கள் எப்பொழுதும் இந்த காரியம் மனதுக்குள்ளே மீண்டும் வரும்போது,
was uns dann immer noch wieder sagt, Mensch, da ist das verkehrt und da hast du was falsch gemacht und da bist nicht gut.
அவை நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு பாருங்கள், நாங்கள் சில வேளையில் எங்களுடைய இருதயத்தில் எண்ணங்களில் வருகிறது, நான் முந்தையது அந்த பிள்ளையை செய்து நான் இந்த பிள்ளையை செய்து நான் அல்லது நான் இப்படி ஒரு பாவத்தை செய்து நான் இந்த எண்ணங்கள் எங்களுக்கு வரும்போது.
Und das Gewissen ist gut so. Das ist gut so, dass es das macht. Das Gewissen ist gut.
Ja, அப்படியான எண்ணங்கள் வருவது எங்களுக்கு நல்லது. அதனை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது.
Weil dann können, erinnert es uns daran, was Jesus getan hat.
அப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய காரியங்களை நாங்கள் நினைவுபடுத்தும் பொழுது இன்னொரு நினைவு வருகிறது, இயேசு எங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்.
Jetzt hast schon wieder, was weiß ich, zu viel Fernsehen geschaut. Ne, so das Gewissen.
Ja, so sind அங்க சிந்தனைகள் அங்க டெலிவிஷன்ல நாங்கள் பார்த்து வருவது போல.
Und ich sag, ja, das stimmt. Ich bin da wirklich nicht gut.
அவே உண்மையில கூட அது நான் ஒரு பிள்ளையான ஒரு காரியம்.
Aber ich weiß, mein Erlöser lebt.
ஆனாலும் கூட எங்களுக்கு அப்படியான எண்ணங்கள் எங்களுடைய பிள்ளைகள் வந்து எங்களை உணர்த்துவது நல்லது. ஆனாலும் கூட ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாங்கிற எண்ணமும் சேர்ந்து வர வேண்டும்.
Und ich weiß, mir ist vergeben.
அது மட்டுமல்ல, நாங்கள் அறிந்து கொள்ளணும், ஆம் நான் பாவியா இருந்தேன், ஆனாலும் கூட நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்.
Und das ist der große Unterschied, wenn ich anfange in Gnade zu schwimmen.
ஆகவே இதுதான் அந்த பெரிய ஒரு வித்தியாசம். எப்படி என்று சொன்னால், தேவனுடைய கிருபையிலே நாங்கள் மிதந்து கொள்வது.
Ich beginne in dem, was Christus getan hat, mein Leben zu führen.
பாருங்கள், அங்க தேவனுடைய கிருபையிலே, கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையிலே நான் நீந்துவது அல்லது மிதப்பது, இது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும்.
Und ich möchte euch zwei Dinge mitgeben zum für Hausaufgabe.
ஆகவே உங்களுக்கு நான் ரெண்டு காரியம் ஒரு வீட்டு வேலை போல உங்களுக்கு தர விரும்புகிறேன்.
Erstens,
முதலாவது,
mach doch mal dieses, wenn das Gewissen dich ermahnt, da ist jetzt das nicht gut, dass du dann in dem Moment auf Christus zeigst.
ஆகவே இப்படியான எண்ணங்கள் முதலாவது உங்களுக்கு வரும் பொழுது, கிறிஸ்துவை யோசிக்கணும். அப்படியான எண்ணம் உங்களுக்கு வரும் பொழுது, இப்ப ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய சபையும் கவனியும், இப்படியான எண்ணங்கள் தவறுகள் எங்களுக்கு வரும் பொழுது நீங்க கிறிஸ்துவை முதலாவது நீங்க யோசிக்கிறது உங்களுக்கு ஒரு வீட்டு வேலை.
So mit einem stillen inneren Gebet, Jesus hat das für mich auch getragen.
ஆகவே இப்பொழுது எங்களுக்குள்ளாக ஒரு ஒரு பிழையான தவறுகள் எங்களுக்கு உணர்த்தப்படும் பொழுது நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு எனக்காக எல்லாம் செய்திருக்கிறார்.
Und das zweite fast ähnlich.
இரண்டாவது கிட்டத்தட்ட இதே போல ஒன்று ஒரே காரியம்.
Dass wenn dir was misslingt, dass da etwas daneben geht.
அவே உங்களுக்கு இதே போல இன்னொரு காரியம் அதாவது அழுத்தமாக இருந்தால்,
dann geh zu Jesus und sag danke.
அந்த இடத்திலே ஆண்டவரிடம் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி என்று சொல்லி.
Danke, dass auch du das getragen hast für mich.
அவே நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரே என்ன இந்த எனக்கு இந்த பாவம் நினைவு வருகிறது, ஆனாலும் இந்த பாவத்தை நீர் தான் எனக்காக சுமந்து இருக்கிறீர் என்று சொல்லி நன்றி செலுத்துங்கள்.
Wir brauchen nicht hingehen und sagen, bitte vergib mir, denn es ist schon vergeben.
நீங்க போய் ஆண்டவரே ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் அந்த முன்பு செய்த பாவத்துக்கு மன்னிங்கன்னு அங்க கேட்க வேண்டாம்.
Und wir dürfen aber nicht unterschlagen, dankbar zu sein für das, was getan hat.
உங்களை நீங்களே அடித்துக் கொள்ள வேண்டாம், உங்களை வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அதற்கு பதிலாக வந்து ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்லுங்கள். இதனை எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி.
Das ist ein großer, wirkt im Moment ein kleiner Unterschied, aber es ist in Wirklichkeit ein ganz großer Unterschied.
இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியமாக தெரிந்தாலும் இதிலே உங்களுக்கு கிடைக்க போறது வந்து நன்மை ஒரு பெரிதாக இருக்கும்.
Denn es verändert uns von einem Schulddenken zu einem Dankbarkeitsdenken.
ஆகவே எங்களுடைய பாவங்கள் தவறுகளை நாங்கள் உணரும் பொழுது, நாங்கள் தேவனிடத்திலே போகும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல், ஒரு பெரிய ஒரு மீட்பு எங்களுக்கு கிடைக்கிறது.
Das würde ich euch gerne mitgeben. Wollen wir noch
மிகவும் அன்போடு கூட இந்த செய்தியை, இந்த காரியத்தை உங்களுக்கு உங்களோட நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Lass uns zusammen beten.
ஆகவே நாங்கள் இணைந்து இந்த ஊழியில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
Jesus, und wir danken dir von ganzem Herzen, dass du wirklich alles vollbracht hast. Dass dein Tod am Kreuz völlig ausreichend war für alles. Und wir nichts mehr hinzufügen müssen. Sondern in dem leben können, was du getan hast. Mach du und dies groß in unserem Herzen. Dein Werk, dein Dienst am Kreuz, mach ihn groß in unserem Herzen. Und segne uns jetzt, Herr.
Amen.
Amen.
Amen.